ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் இன்று சிறப்பு விவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் விமான சேவையில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்குமாறு இண்டிகோ நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட கால அவகாசம் இன்று மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் இன்று தொடங்குகிறது. இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தில்லியில் இன்று மீண்டும் தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு ஜெர்மனி ஸ்பெயின் அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் இன்று சிறப்பு விவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும் விவாதம் 10 மணி நேரம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். ஏற்கனவே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் வந்தே மாதரம் குறித்த விவாதம் இன்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்த விவாதம் நாளையும் நடத்த முடிவு செய்யப்பட்டதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான சேவையில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்குமாறு இண்டிகோ நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட கால அவகாசம் இன்று மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களாக இந்நிறுவனத்தின் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் அதில் பயணம் செய்ய முன்பதிவு செய்திருந்த ஏராளமான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அந்நிறுவனம் நேற்று மாலைக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. கூடுதல் அவகாசம் கோரப்பட்டதையடுத்து இன்று மாலை 6 மணி வரை இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக அந்த இயக்குநரகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் விமான சேவைகள் சீரடைந்து வருகின்றன. நிலைமையை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தில்லியில் இன்று மீண்டும் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் திரு ஹெர்ப் டெல்ஃபின் தலைமையிலான பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இந்த குழுவுடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சக பிரதிநிதிகள் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே வலுவான பொருளாதார உறவுகளை ஏற்படுத்துவதற்கான நீண்டகால முயற்சியின் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே இருதரப்பு வர்த்தகம் 137.5 பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அரசாங்கங்களுக்கு இடையேயான குழுவின் 20வது அமர்வு புதுதில்லியில் உள்ள செங்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. யுனெஸ்கோவுக்கான இந்திய தூதரும் நிரந்தர பிரதிநிதியுமான திரு விஷால் விஷர்மா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த அமர்வில் இந்த ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவின் தீபாவளி பண்டிகையை சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை ஏற்கனவே தீபாவளி பண்டிகையை தனது பரிந்துரையாக சமர்ப்பித்துள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இந்த அமர்வில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள பரிந்துரைகள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. குஜராத் மாநிலத்தின் 1வது பெண் முதலமைச்சரும் உத்தரப்பிரதேச ஆளுநருமான திருமதி ஆனந்திபென் பட்டேலின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போராட்டங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அவரது வாழ்க்கை வரலாறு குறித்து குஜராத்தி மொழிபெயர்ப்பு நூலை நேற்று அகமதாபாத்தில் வெளியிட்டு பேசிய அவர், பதவிக்காக அல்லாமல் மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தலைவர்களில் ஒருவர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் என்று கூறினார். ஆசிரியர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், குஜராத் முதலமைச்சர், உத்தரப்பிரதேச ஆளுநர் என அவர் தமக்கு அளிக்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் திறம்பட நிறைவேற்றி வருவதாகவும் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டினார். திருமதி ஆனந்திபென் பட்டேலின் நேர்மை, நிர்வாகத்திறன் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை இன்றும் குஜராத் மக்களால் நினைவு கூறப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை ஒரு வாரம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று துணை மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்த கூட்டத்தொடரில் வேளாண் பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மாநில அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மொத்தம் 18 மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவைகளின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிகளை வழங்க மாநில அரசு மறுப்பதாக காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது. ஹைதராபாத்தில் இன்று தொடங்கவுள்ள தெலுங்கானா முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் தொழில்துறையை பலப்படுத்தும் வகையில் புத்தாக்க சூழல் அமைப்பை உருவாக்குவது, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது ஆகியவை இம்மாநாட்டின் நோக்கம் என்று தெலுங்கானா மாநில அரசு கூறியுள்ளது. இந்த மாநாட்டில் 44 நாடுகளில் இருந்து 150 பிரதிநிதிகளும் உள்நாட்டில் இருந்து 2000 பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளதாக மாநில அரசின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்று பிற்பகல் இந்த மாநாட்டை தெலுங்கானா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா முறைப்படி தொடங்கி வைக்கிறார். கோவாவில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அந்த விடுதியின் பொது மேலாளர் உட்பட 4 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஏற்கனவே விபத்து குறித்து விடுதியின் உரிமையாளர், மேலாளர் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடுதிக்கு 2013 ஆண்டு வர்த்தக உரிமத்தை வழங்கியதாக கூறப்படும் அர்போரா நாவா பஞ்சாயத்து தலைவர் ஏற்கனவே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தீ விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட 90 லட்சம் விவசாயிகளில் 92% பேருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீதமுள்ள விவசாயிகளுக்கு விரைவில் உதவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடும் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மேலும் நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 300 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் இலங்கையிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து 700 டன் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கப்பல் நாளை திரிகோணமலையை சென்றடைய உள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.3 பதிவானதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சேதம் ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. மத்திய பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதிகளில் இன்று கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இம்மாதம் 11ஆம் தேதி வரை அடர்ந்த பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு ஜெர்மனி, ஸ்பெயின் அணிகள் முன்னேறியுள்ளன. சென்னையில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி 5-1 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இறுதிப் போட்டியில் ஜெர்மனி ஸ்பெயினை எதிர்கொள்ள உள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கேப்டவுனில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்றிரவு 8:30 நடைபெறவுள்ளது. சூப்பர்கோப்பை கால்பந்து போட்டியின் சாம்பியன் பட்டத்தை 3வது முறையாக கோவா வென்றுள்ளது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கோவா 6-5 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் இன்று சிறப்பு விவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் விமான சேவையில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்குமாறு இண்டிகோ நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட கால அவகாசம் இன்று மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் இன்று தொடங்குகிறது. இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தில்லியில் இன்று மீண்டும் தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு ஜெர்மனி, ஸ்பெயின் அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.